யோபு அத்தியாயம் 41. லிவியாதானைத் தூண்டிலைக் கொண்டு பிடிக்க முடியுமோ? அதின் நாக்கை நீ விடுகிற காற்றினாலே பிடிக்க முடியுமோ? அதின் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்ட முடியுமோ? குறட்டினால் அதின் தாடையை உருவ குத்த முடியுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி ஆசை வார்த்தைகளை சொல்லுமோ? அது உன்னுடன் உடன்படிக்கை செய்யுமோ? அதை எல்லா நாட்களும் அடிமைப்படுத்துவாயோ? ஒரு குருவியுடன் விளையாடுகிறது போல் நீ அதனுடன் விளையாடி அதை நீ உன் பெண்களுக்கு அருகில் கட்டி வைப்பாயோ? மீனவர்கள் அதை பிடிக்க முயற்சி செய்து அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதின் தோலை அநேக அம்புகளினாலும் அதின் தலையை எரிவல்லயங்களினாலும் எரிவாயோ? அதின்மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணியமாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை எழுப்பக்கூடிய தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அதின் உறுப்புகளும் அதின் வீரியமும் அதின் உடல் இசைவின் அழகும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதின் போர்வையை எடுக்கக்கூடியவன் யார்? அதின் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதின் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதின் பற்கள் பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதின் கேடகங்களின் அமைப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் நுழைய முடியாமல் நெருக்கமாக அவைகளை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணைப்பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்மும் போது ஒளி வீசும். அதின் கண்கள் சூரிய உதயத்தின் புருவங்களைப் போல இருக்கிறது. அதின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு நெருப்பு பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதின் மூக்கிலிருந்து புகை புறப்படும். அதின் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதின் வாயிலிருந்து தணல் புறப்படும். அதின் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் நடமாடும். அதின் உடல் அடுக்குகள் அசையாத கெட்டியாக ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதின் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லயம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் நினைக்கும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை வைக்கோலாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கூர்மையான அவைகளின் மேலும் ஓடும். அது ஆழத்தை உழைப்பானையைப் போல் பொங்கச் செய்து கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை மின்னச் செய்யும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல தோன்றும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது பயப்படும் விதமாக உண்டாக்கப்பட்டது. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறது. அது அகங்காரமுள்ள உயிரினங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது என்றார்.